வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசமுணர்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, மனிதனை சுதந்திரமாய் வாழும்படி படைத்த உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். இந்திய தேசத்திற்கும் நீர் கொடுத்த சுதந்திரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்திய தேசம் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்ட எல்லா எங்கள் அருமையான முன்னோர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்திய தேசத்தின் ஒவ்வொரு நல்ல வளங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சீதோஷ்ண நிலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். பற்பலவிதமான இயற்கை வளங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நதிகளுக்காக, காடுகளுக்காக, மலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, மண் வளங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விவசாய பணியில ஈடுபட்டிருக்கிற இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அரசு அதிகாரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவரும் நீர் அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் என்ற எண்ணத்தோடு சுதந்திர இந்தியா மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு செய்ய வேண்டிய பணிகளை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்ய கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை பாதுகாக்கும் பணியில ஈடுபட்டிருக்கிற பற்பல நிலைமையில இருக்கிற அருமையான பாதுகாவல் பணியாளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். இந்திய தேசத்திலே எப்பொழுதும் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்று சுதந்திரமாய் உம்மை அறியும் அறிவிலே நிரப்பப்பட்டவர்களாய் வாழ கர்த்தர்தாமே அருள் புரிய கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய தேசத்திலே தேவையோடு இருக்கிற எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவருடைய அவசரங்களுக்கு தேவையான நன்மைகளையும் இரக்கங்களையும் கிருபைகளையும் கர்த்தரவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஆயிரோ நமதன வேண்டாம், அனைத்து இந்திய தமன வேண்டும், நீரோ பயிரோ நமதன வேண்டாம், அனைத்து இந்திய தமன வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவியாயிருப்போம், விட்டு நாம் கொடுப்போம், விரைந்து வளருவோம், வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம். உழவர் தொழிலாளர் வீரராசிரியர் நாட்டின் நான்கு தூண்கள் என்றறிவோம், உழவர் தொழிலாளர் வீரராசிரியர் நாட்டின் நான்கு தூண்கள் என்றறிவோம், அவர்களின் வாழ்வு அனைவரின் வாழ்வு, சிறப்பும் செழிக்கும் கண்களால் காண்போம், வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம். லஞ்சம் வரியை புவேலை நிறுத்தம், பன்முறை அனைத்தும் அகற்றிய வாழ்வோம், லஞ்சம் வரியை புவேலை நிறுத்தம், பன்முறை அனைத்தும் அகற்றிய வாழ்வோம், கடத்தல் தொழிலில்லை, போதை பொருளில்லை, எந்தொரு நாள் வர தீர்மானம் எடுக்கும், வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம்.
கருத்தோடு வேதாராய்ச்சி நிகழ்ச்சி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இன்றும் அவருடைய வசனங்களுக்காக ஆசையோடு காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாஞ்சையை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். இந்நாட்களிலே நாம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து படித்து வருகிறோம். இன்று ஆகாய் இரண்டாம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது ஆகாய் 2:6-7 வசனங்களை வாசிக்கிறேன். கவனியங்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் சிந்தையை, இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயத்தை, இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களை அந்த ஸ்தலத்திலிருந்து எடுத்து தேவனுடைய திட்டத்திலே அவருடைய கண்களை பதித்துவிட தேவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேவ திட்டம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரியது. எதிர்காலத்திலே வருகின்ற ஒரு காரியத்தை அவர்கள் காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது 1000 வருட அரசாட்சி வரை செல்கிற காரியம். அருமையானவர்களே, இன்று நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை பெற்றுவிடுவது எளிது. நாம் இப்பொழுது உள்ள காரியத்தை மட்டும் மிகவும் உன்னிப்பாக கவனித்துவிட்டு எதிர்காலத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறோம். ஒரு வெள்ளி நாணயத்தை நம்முடைய கண்களுக்கு மிக அருகிலே கொண்டு வரும்பொழுது அது சூரியனையே மறைத்துவிடும், சூரியனே இல்லாமல் போனது போல ஆகிவிடும். அதேபோல தற்காலத்தை நம் முன்னர் நாம் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வை குறித்த அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் அது நம்மை விட்டு அகற்றிவிடுகிறது. தற்போதைய சூழ்நிலைகள் உங்களுக்காக நடைபெறாதது போல இருக்கும் என்றால் கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். ரோமர் 8:28 வசனம் சொல்லுவது போல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உணர வேண்டியது அவசியம். அதாவது நன்மை அங்கே தொலைவில் நமக்காக காத்திருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார், நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன் என்கிறார். அதாவது தேவன் நியாயம் தீர்க்க எண்ணமுடையவராக செயல்பட ஆரம்பிக்கிறார். இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் கற்று முடிக்கும் முன்னர் இதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அதாவது, தேவன் மகா உபத்திரவ காலத்தை எதிர்பார்த்து பேசுகிறவராய் காணப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது கர்த்தருடைய நாளாயிருக்கிறது. இதன் பின்னர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து 1000 வருட அரசாட்சியை அமைப்பதும் இந்த கர்த்தருடைய நாளில் அடங்கியுள்ள நிகழ்ச்சியாகும். இங்கே இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்கிறார். தேவாலயம் 3 முறை கட்டப்பட்டது. முதலாவது சாலமோன் கட்டியது, அடுத்தது செருபாபேலால் கட்டப்பட்டது, இதுதான் ஏரோது ராஜாவினால் இடிக்கப்பட்டது, இறுதியாக ஏரோது கட்டிய தேவாலயம். இவை எல்லாவற்றையும் தேவன் ஒரே வீடாகவே ஒரே ஆலயமாகவே காண்கிறார். இந்த தேவாலயத்திற்குள் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மனித சரீரத்திலே வந்தாலும் மகிமை இருந்தது. ஏரோது கட்டிய தேவாலயமும் அது முடிக்கப்படும் முன்னர் ரோம படையினரால் டைட்டஸின் தலைமையின் கீழே கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே இடிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை அங்கே தேவாலயம் மீண்டும் கட்டப்படவே இல்லை. அங்கே ஓமர் மசூதி இப்பொழுது இருக்கிறது. இருந்தபோதிலும் இந்த இடத்திலே மகா உபத்திரவ காலத்தில் தேவாலயம் கட்டப்படும். இதற்கு பின்பு அங்கே 1000 வருட தேவாலயம் அந்த இடத்திலே கட்டப்படும். ஆகவே இவற்றையெல்லாம் ஒரே தேவாலயமாக காண்கிற தேவன் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணும் காலம் வருகிறது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்ப வரும்பொழுது அவருடன் கூட ஷக்கியனா மகிமை வந்து அங்கே தங்கும் என்று விசுவாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:30 இவ்வண்ணமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த வசனம் பரலோகத்தில் இருக்கின்ற மனுஷகுமாரனுடைய அடையாளத்தை பற்றி கூறியவுடன் கர்த்தருடைய மகிமை குறித்து உடனே சொல்கிறதை கவனிக்க வேண்டும். இந்த மகிமையானது, ஷக்கீனா மகிமையானது தேவாலயத்தில் காணப்படும் என்று விசுவாசிக்கிறேன். இதை நாம் மகா உபத்திரவ கால தேவாலயம் என்று அழைக்கிறோம். ஆனால் அவர் அந்த தேவாலயத்திற்குள்ளே வந்து அதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுது அது மகா உபத்திரவ கால தேவாலயமாக இருக்கப் போவதில்லை. அது முதலிலே தேவனுக்கு எதிரானதே. ஆனால் இப்பொழுது அங்கே அந்தி கிறிஸ்துவின் உருவம் இருக்கப் போவதில்லை. இயேசு கிறிஸ்து தாமே அங்கே பிரசன்னமாயிருப்பார். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் என்று வசனத்திலே வாசித்தோம். கடந்த நூற்றாண்டுகளிலே இருந்த அசைவுகளை விட இன்னும் பெரிய அசைவுகள் இருக்குமா என்று நம்புவது கடினமாகவே இருக்கிறது. அவ்வளவாக பூமி அசைக்கப்பட்டு விட்டது. முதல் உலகப்போர், 2வது உலகப்போர் போன்றவை இந்த உலகத்தை வெகுவாக அசைத்துவிட்டது. உலக பெருமந்தம் அதனை தொடர்ந்து அநேக பொருளாதார பிரச்சினைகளை உலகம் சந்தித்தது. சூறாவளி, சுனாமி மற்றும் நிலநடுக்கம் போன்றவை, இப்படி எத்தனையோ உலகத்தை அசைக்கும் நிகழ்ச்சிகள் இருந்தபோதிலும் இவை யாவுமே எதிர்காலத்தில் வர இருக்கின்ற பெரிய அசைவுக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. ஏனென்றால் அது மிகப்பெரிய அசைவாயிருக்கும். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் என்று வாசிக்கிறோம். சபையின் மூதாதையர்கள் இதை குறித்து சொல்லும்பொழுது இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பார்கள். இருந்தபோதிலும் ஒரு விதத்திலே பார்க்கும்பொழுது இது அவ்வளவு திருப்தியானதாக இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் அல்ல. அவருடைய சொந்த ஜனங்களே அவரை தள்ளினார்கள். சிலர் இவ்விதமாக சொல்வதுண்டு, சகல ஜாதிகளும் ஒரு மீட்பருக்காக ஏங்கி தவித்தார்கள். அவர் இயேசு என்று உணர்ந்தோ அல்லது உணராமலோ அவர்கள் ஏங்கினார்கள். அவ்வாறு சகல ஜாதிகளாலும் ஏங்கி தவித்து எதிர்பார்க்கப்பட்டவர் வருவார் என்பார்கள். இது உண்மையாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இருந்தபோதிலும் அவர் வரும்பொழுது யார் அவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? அவர்கள் அந்தி கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்வார்கள். அந்தி கிறிஸ்துவே அவர்கள் கருத்துப்படி உலக மேசியா, உலக இரட்சகர். ஆகவே அவர்கள் அவனையே ஏற்றுக்கொள்வார்கள். சகல ஜாதிகளும் இயேசுவை விரும்புவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நாம் தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால் இந்த பகுதியின் அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறேன். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆகா 2:7-8 சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார்.
இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனலின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகல ஜாதிகளும் விரும்புவது எதை? பொன்னையும் வெள்ளியையும் தான், இல்லையா? இன்றைய நாட்களிலேயும் அநேக தேசங்கள் பொன்னை தங்களுடைய பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே பணம் வெளியிடப்படுகிறது. இவ்வாறு செய்ததனால் உலகத்தின் பொருளாதார அடிப்படை தடுமாறுகிறது. ஏனென்றால் பொன்னையும் வெள்ளியையும் குறித்த ஆவல் அதிலே போய் நின்றுவிடுகிறது. அதை குறித்த ஆவல் பெருகிவிடுகிறது. சாலமோன் தேவாலயத்தை கட்டியபொழுது பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம் உலோகம் அதிலே பயன்படுத்தப்பட்டது. மிக்க மதிப்புடையதாக அது இருந்தது. நீங்கள் நாளாகமும் மற்றும் ராஜாக்களின் புத்தகங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சாலமோன் அன்றைய பொன் சந்தை நிலவரத்தை கருத்திலே கொண்டதை அறிய முடியும். நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றிய பொழுது அந்த செல்வமெல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டது. நீங்கள் இரண்டு ராஜாக்கள் 20:12-17 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எசேக்கியா யூதாவில் ஆண்டு கொண்டிருந்த பொழுது பாபிலோனிலிருந்து சில தூதுவர்கள் வந்ததை அறியலாம். அவர்களிடம் யூதாவின் ராஜா தன்னுடைய பொக்கிஷத்தை எல்லாம், எருசலேமின் செல்வங்களை எல்லாம் காண்பித்தார். இதை அவர்கள் கருத்திலே கொண்டு திட்டமிட்டு எருசலேமிற்கு எதிராக வந்து அதை கைப்பற்றி செல்வத்தை எல்லாம், பொன்னை எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். பாபிலோனின் விருப்பம் பொன்னாயிருந்தது. இன்று உலகத்தில் உள்ள அனைத்து தேசத்தின் விருப்பமும் அதுவாகவே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வெள்ளியும் பொன்னும் கர்த்தருக்கே சொந்தமானது. ஆகவே எதிர்காலத்திலே அமைய இருக்கின்ற தேவாலயத்திலே அநேக பொன் பயன்படுத்தி அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மிகவும் அழகான ஒரு ஆலயமாக இருக்கும், இல்லையா? ஆகாய் 2:9 பாருங்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, கொஞ்சம் நன்றாக இதிலே கவனிக்க வேண்டும். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இந்த ஆலயத்தின் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்வது மிகவும் சரியாக பொருத்தமாக இருக்கும். நாம் ஏற்கனவே பார்த்தபடி தேவன் இந்த தேவாலயங்கள் எல்லாவற்றையும் ஒரே ஆலயமாகவே கருதுகிறார். ஆகவே இந்த ஆலயத்தின் பிந்தின மகிமை என்பது 1000 வருட அரசாட்சியிலே உருவாக்கப்படப் போகின்ற தேவாலயத்தை அது அர்த்தப்படுத்துகிறது. அப்பொழுது இருக்கப்போகிற தேவனுடைய மகிமை இதுவரை இருந்த எல்லாவற்றையும் விட அதிகமாக இருக்கப் போகிறது. இது சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் மகிமையை காட்டிலும் அந்நாட்களிலே, அதாவது ஆகாய் தீர்க்கதரிசியின் நாட்களிலே, அவர்கள் கட்டிக்கொண்டிருந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் அதிகமாக இருக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இவ்விடத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அமைந்திருந்த இடத்தை அது குறிக்கிறது. இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்கிறார். தேவன் எருசலேமின் தேவாலய பகுதியிலே சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். ஐக்கிய நாட்டு அமைப்பு கொண்டுவர தவறிய சமாதானத்தை இயேசு கிறிஸ்து எதிர்காலத்திலே கொண்டு வரப்போகிறார். அது பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வரும்பொழுது அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மீது இறங்கும் பொழுது, அவர் தேவாலய பகுதிக்குள்ளே நுழையும் பொழுது பூமிக்கு சமாதானம், உண்மையான சமாதானம் வந்துவிடும். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவர் சமாதான பிரபு. அப்பொழுது அவர் உலக சமாதானத்தை கொண்டு வருவார். இங்கே சமாதானம் என்று குறிப்பிடுவது இறுதியிலே வர இருக்கின்ற சமாதானத்தை குறிக்கிறது. இருந்த போதிலும் அவர் முதல் வருகையிலே உலகத்திலே ஏற்படுத்திய சமாதானத்தையும் இது உள்ளடக்கி கூறுகிறதாயிருக்கிறது. அப்பொழுது அவர் தேவனோடு சரியான உறவை வைத்துக் கொள்ள ஆரம்பிப்பவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்றும் அப்படியே அவர் கொடுக்கிறார். ரோமர் 5:1 பவுல் என்ன சொல்கிறார்? இந்த விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிறார். இன்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த சமாதானத்தை நம் இருதயங்களிலே அருளை செய்திருக்கிறார் இல்லையா. இந்த ஒரு சமாதானத்தை கொண்டு வரவே அவர் முதலாவது முறை உலகத்திலே வந்தார். இரண்டாவது முறை வரும்பொழுது உலகத்திலே அவர் சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். இந்த ஒரு சமாதானத்தையே உலகம் விரும்புகிறதாக, உலகத்திற்கு தேவையானதாக இருக்கிறது. ஆகவே சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல. இங்கே பொக்கிஷம் என்று சொன்னாலே சரியாக இருக்கும். அவர் சொல்கிறார், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. இது பொருள் சம்பந்தப்பட்ட பொக்கிஷம். செருபாபேலினாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே இல்லாதிருந்த அலங்காரம் ஆயிர வருட அரசாட்சியிலே உள்ள தேவாலயத்தில் அதிகமாக ஈடுகட்டப்படும் என்ற சிந்தனையை நாம் இங்கே பெறுகிறோம். தேவனிடத்தில் உள்ள பொன்னாலும் வெள்ளியாலும் அது அதிகமான செழிப்பான நிலைமையிலே அலங்கரிக்கப்படும். ஆகவே இந்த பகுதி இறுதி நாட்களை எதிர்நோக்குகிறதாயிருக்கிறது. ஆயிர வருட அரசாட்சி பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் நாளை இது நோக்கி பார்க்கிறது. ஆகாய நாட்களில் தேவாலயத்தை கட்டியவர்களுக்கு இருந்த சோர்வை அகற்றுவதற்காக தேவன் இவ்வாறு சொல்கிறார். எதிர்காலத்தில் அமையப்போகின்ற தேவாலயத்தை பாருங்கள். தேவனுடைய இறுதியான நோக்கத்தை பற்றிய கண்ணோட்டத்துடன் தங்கள் தேவாலயத்தை பார்க்கும்படி தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தற்போதைய சூழ்நிலையை நாம் அவ்வாறுதான் பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு என்று கொண்டிருக்கும் நோக்கத்தின் வெளிச்சத்திலும் நித்தியத்தின் வெளிச்சத்திலும் இந்த சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலை நமக்கு எதிரானதாக, மோசமானதாக இருக்கலாம். ஆனால் நித்தியத்தின் வெளிச்சத்திலே பார்க்கும்பொழுது அதில் சமாதானத்தை பெற முடியும். தேவன் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு எதிரே இருப்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்போதைய சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாதிருக்கட்டும். தேவன் நம்மோடு இருப்பதனாலே நாம் இவற்றின் மீது ஜெயம் பெறுவோம். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு போதகர் சோர்வடைந்து அந்த ஆண்டின் முடிவிலே தனது ராஜினாமா கடிதத்தை அந்த திருச்சபையின் மூப்பர்களிடத்திலே கொடுத்தார். அப்பொழுது மூப்பர்கள் அதற்கு காரணம் கேட்டார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஆண்டிலே யாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மனமாறி வரவில்லை. வி பாபி முஃபட் என்பவர் ஒருவர்தான் வந்திருக்கிறார். எனவே நான் ராஜினாமா செய்கிறேன் என சொன்னார். ஆனால் அந்த சோர்வடைந்த ஊழியருக்கு அந்த வி பாபி முஃபட் என்பவர் ராபர்ட் முஃபட் என்ற பெரிய ஊழியக்காரராக ஆவார் என்பதும், அவர் ஆப்பிரிக்க தேசத்திற்கு சென்று டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டனை விட அதிகமாக ஆப்பிரிக்காவை கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு திறந்துவிட்டார் என்றும் அவர் அறியார். அந்த சோர்ந்து போன ஸ்காட்லாந்து ஊழியர் ராஜினாமா செய்த அந்த ஆண்டே அவருடைய ஊழியத்தின் மிகச்சிறந்த ஆண்டாக இருந்திருக்கிறது. அவர் சற்று பொறுத்திருந்திருக்கலாம். அருமையானவர்களே, நாம் எல்லாருமே நம்முடைய காரியங்களை தேவனுடைய திட்டத்தின் வெளிச்சத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையை குறித்த அவருடைய நோக்கத்தின் வெளிச்சத்திலேயும் பார்க்க வேண்டும். நாம் சோர்ந்து போய் பின்வாங்கி போய்விடக்கூடாது. இன்றைய சூழ்நிலையை பார்த்து நாளை ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. நாம் நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளையும் நிகழ்ச்சிகளையும் மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்முடைய கண்களை பரலோகத்திற்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின் மையத்திலேதான் நான் இருக்கிறேனா என்பதை குறித்து மட்டும் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பல காரியங்களிலே நான் ஈடுபடாமல் அவருடைய சித்தத்திலே கவனமாயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு சாதகமா இல்லை, எனக்கு பாதகமா இருக்கிறது என்று நினைத்தும் ஊழியத்திலே நான் பின்வாங்கி போய்விடக்கூடாது. அவருடைய சித்தத்தின் வழியே செல்ல அவருடைய உதவி மிகவும் நமக்கு அவசியமானது. பிரியமானவர்களே, அதை நாம் ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மத்தேயு 8:21 இயேசு சொல்லியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அதே காரியத்தை திரும்ப திரும்ப நாம் செய்து கொண்டில்லாமல் நமக்கு என்று தேவன் பிரத்யேகமாக கொடுத்திருக்கிற பணி என்ன என்பதை கண்டுகொண்டு அதை நாம் உற்சாகத்துடன் செய்ய வேண்டும். நாம் சோர்வடையக்கூடிய வேலைகள் வரலாம். நாம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்பொழுதோ எதிர்காலத்தை பார்க்க முடியாமல் இருப்பதனாலோ நமக்கு சோர்வு ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் தைரியமாக முன்னேறி செல்லத்தான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். எனவேதான் திடன்கொள், வேலையை நடப்பி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே வரப்போகிற அந்த சமாதானத்தை எண்ணியவராக சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று தெளிவாய் அவர் வாக்கு கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் மூலமாய் உங்களை விட பெரிய ஊழியக்காரர்கள் எழும்ப முடியும் என்பதை மறந்து போகாதிருங்கள். உண்மையும் உத்தமவுமாய் கர்த்தர் கொடுத்த பணியிலே நிலைத்திருங்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமலேயே இக்காலத்து சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்கார சகோதர சகோதரிகளை குறிப்பாய் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எங்கள் தேசத்தின் எந்த பகுதியிலே எந்த ஓரத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாலும், எந்த சங்கத்தின் சார்பாக அனுப்பப்பட்டிருந்தாலும், அல்லது சுயேட்சையாக போய் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், தங்கள் குடும்பத்தின் சார்பிலே போய் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், அவர்கள் மூலமாயும் நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஐயா. அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சரீர சுகவீனத்தை குறித்தோ, பணியிலே காணப்படுகிற எதிர்ப்புகளை குறித்தோ அவர்கள் சோர்ந்து போய்விடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். நீர் செய்ய சொன்னதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்த திட்டத்தை மட்டும் அவர்களுக்கு உறுதியாய் நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த சகோதரனாவது, எந்த சகோதரியாவது நான் கர்த்தருடைய சித்தத்திலே இருக்கிறேனா இல்லையா என்ற சந்தேகத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தாவே, செய்து கொண்டிருக்கிற பணியை அவர்கள் நிறுத்திவிட்டு உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து உண்மையாகவே உம்முடைய சித்தத்தை புரிந்து கொண்டவர்களாக முன்னேறி செல்ல உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையிலே வெற்றி இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற யாராவது இந்த நேரத்திலே இந்த வசனங்களை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நீர் அவர்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையை உணர்ந்து தொடர்ந்து ஊழியத்திலே முன்னேறி செல்ல உம்முடைய தூய ஆவியின் பலனை நீர் தாரும். ஆண்டவரே, யாராவது ஊழியத்தை விட்டு நான் பின்வாங்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும், என் சொந்த ஊருக்கு போக வேண்டும், நான் தொழில் செய்ய போக வேண்டும், நான் வேறு வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் தவறான தீர்மானங்கள் செய்துவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. இந்த வசனங்களின் மூலமாய் இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. உபாகமம் 28:8.